ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே, உமக்கு ஒப்பானவர் யார் என்று சுவாமி. கர்த்தாவே, நீர் எங்கள் தேவனையா, கருத்துடனே உம்மை போற்றுவோம். எங்கள் கண்மணியாகிய கர்த்தர் துதிக்கப்படுவார. ஓ ராபா, சாங்கா ராபா, ரீமா மாமா காரி அந்தரவோ, ஆவியான தேவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தளிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்கள் மத்தியில வந்திருக்கிறது தான் எங்கள் மேன்மை ஐயா. நீர் எங்கள் மத்தியில வந்திருக்கிறது அல்லவோ எங்கள் மேன்மை. கர்த்தாவே, உமை கனம் பண்ணுகிறோம், உமை கனம் பண்ணுகிறோம், உமை கனம் பண்ணுகிறோம் ஐயா. என்னை கனம் பண்ணுவங்களே, நான் கனம் பண்ணுவேன் சொன்னீங்களே. கர்த்தாவே, உமை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். உங்களுடைய நாமத்துக்குரிய மகிமையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா, செலுத்துகிறோம், செலுத்துகிறோம், செலுத்துகிறோம். இப்படியே உங்களுடைய பரிசுத்த பர்வதத்தில் உண்மை பார்க்க ஆசையா இருந்தேன். வல்லமே உடைய மகிமையும் என் கண்கள் கண்டதையா. இடத்தை கொழுப்பை உண்டது போல் என் ஆத்துவ திருப்தியாகும். வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் ஐயா, உம்மை போற்றும், உம்மை பாடும், உம்மை புகழும், உம்மை உயர்த்தும். இயேசுவே கிறிஸ்துவே தேவகுமாரனே, ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி ஐயா, நன்றி ஸ்தோத்ரம். தங்கி ஹோலி ஸ்பிரிட் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் அஸ். எங்கள் பத்தில் அசைவாடுகிற ஆவியானவரே, உமக்கு நன்றி ஐயா, நன்றி. எங்கள் தாகத்தை தீர்க்கிற பேரின்ப நதியே, வற்றாத ஜீவ நீரூற்று, ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. புலம்பலை கழிப்பாய் மாட்டுகிற கத்தர்லோ, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஸ்தோத்ரம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உட்காரோ, இவ விசேட பிளஸ் இந்த வேலையில நாம் கத்தோட வார்த்தைக்குள்ள தேவனுடைய ஊழியத்துக்களை நாம் கடந்து செல்ல போறோம். கிட்டக்கிட்ட மத்தியில தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கப்படவும் கத்தோட ஊழியத்தை செய்வோம். இலங்கையிலே தேவண்ட குடையிலும் ஊழியம் செய்து வருவேன். பாசம் ராஜ்பவன் அவர்கள் நான் மத்தியில் வந்திருக்கேன். என்னுடைய நண்பர் போதருமாக இருக்கிற பாசம் பாச சாது குடல்ல சோ அவர் மூலமா தான் நிறைவருக்கு அறிவிப்பார். வயதுல மூத்தவர், அனுபவத்தில் அதிகமானவர், அதிக கால ஊழியர் செய்தவர். அப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷங்கள் நம்ம மத்தியில் வந்து தேவனுடைய வார்த்தையை நமக்கு பகுத்து வகுத்து போதிக்கிறது நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுவார். தேவனுடைய வார்த்தையை கருத்தாய் நாம் கேட்கப்போம். இருந்ததை திறந்து ஆண்டு வசனத்தை கருத்தாய் கேட்போம். கத்தோட சித்தம் நோக்கம் எங்கள் மத்தியில் நிறைவேறட்டு. சோ உங்கள் சார்பிலே அறிவார போதகிற நான் அன்போடு கூட நான் வரவேற்க விரும்புகிறேன். நாம் எல்லாரும் கரைகளை தட்டி அவரை உற்சாகம் பாஸ்டோட குடல்ல இருந்து வந்தவர்கள் தயவு செய்தவர்கள் எழுப்பிலுக்கு அடிப்படி பிளேஸ் வாங்க. வேற யாராவது? ஓ தேங்க்யூ, தேங்க்யூ. அவர்களை கரைத்தட்டிதான். ஓ தேங்க்யூ, வெல்கம் டு அவர் சர்ச். சோ பாஸ்டர் பிளீஸ் டேக் யுவர் டைம், டேக் யுவர் லிபர்ட்டி.
பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டவரும், பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து என்னை விடுவித்தவரும், என்னுடைய பாவத்தின் தண்டனைகளை தன்மேல் ஏற்றுக்கொண்டவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட. ஓசன்னா, ஷாலோம். சரி, ரைட். நான் ஐரோப்பிய நாடுகளிலே அநேக தேசங்களுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் ஜெர்மனி தேசத்திற்கு இதுவரையும் நான் வந்ததில்லை. கர்த்தருடைய மகா கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இதுதான் முதல் முதல் நான் ஜெர்மன் தேசத்துக்கும் வந்திருக்கிறேன். அதிலும் முதலாவது வந்த சபை இந்த சபை தான். ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை வார்த்தையினூடாக நிறைவேற்றுவாராக, ஆமென். இவ்வளவு நேரமும் நாம் கர்த்தரோடு உரையாடினோம், கர்த்தரோடு பேசினோம், கர்த்தரோடு தொடர்பு கொண்டோம். இப்பொழுது ஆண்டவர் நம்மோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு முக்கிய கட்டத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம், ஆமென். நாங்கள் வாசிப்போம். ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 20:28 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 20:28.
ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை
சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை அவ்வளவு போதும். தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்ததுதான் சபை. சபை என்றால் என்ன? விசுவாசிகளின் கூட்டம். சபை என்றால் என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். சபை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணித்தவர்களின் கூட்டம். இந்த கூட்டம் சாதாரணமான ஒரு கூட்டம் அல்ல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல மாலை நேரத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஆவியானவரே, வந்திருக்கிற விசுவாசிகளுடைய இதயங்களை எல்லாம் நீர் பதப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நல்ல நிலங்களாக மாறட்டும். அபிஷேகநாதரே, நீர் விதைக்கிற வசனங்கள் அவர்களுக்குள் ஊடுருவ வேண்டும். அவைகள் வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய செவிகளை திறவுங்க, இதயங்களை திறவுங்க. ஆண்டவரே, வசனங்கள் ஆழமாக பதியட்டும். சுவாமி, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இயேசு தம்முடைய சுய இரத்தத்தினாலே நம்மை சம்பாதித்திருக்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் எல்லாரும் சாதாரணமானவர்கள் அல்ல. நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. இப்ப நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நல்லா கவனமா கேளு. ஒரு தம்பி வாங்க எனக்கு உதாரணமா. அப்ப கொஞ்சம் விளங்க. ஒரு தம்பி வாங்க எனக்கு உதவி செய்ய. யாராவது ஒரு தம்பி, ரைட்? நல்ல தம்பி, வாங்க சீக்கிரம் இங்கிட்டு வாங்க. இந்த பக்கம், ரைட், வெரி குட். இந்த தம்பி பாவம், தவறு, குற்றம், பிழை செய்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். இவரை கொண்டு போய் சிறைச்சாலையிலே அடைத்து வைத்து விட்டார்கள். நல்லா கவனிங்க. சிறைச்சாலையிலே இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் இவர் நிற்கிறார். இவரை விடுவிக்க யாரும் இல்லை. நான் போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனிலே பிணை கொடுத்து அல்லது கிரயம் கொடுத்து இவரை நான் வெளியே கொண்டு வர முயற்சிக்கிறேன். அதற்கு ஒத்துக்கொண்ட அந்த போலீஸ் அதிகாரி என்னுடைய கிரயத்தை பெற்றுக்கொண்டு, என்னுடைய பிணையை பெற்றுக்கொண்டு இவரை வெளியே விடுகிறார். நான் செலுத்திய அந்த பிணை, நான் செலுத்திய அந்த கிரயம் இந்த இரும்பு கதவுகளை திறந்து இவரை வெளியே கொண்டு வருகிறது. ஆமென். அதே போலதான் ஒரு காலத்திலே நாங்கள் எல்லாரும் பாவத்துக்கு சிறைப்பட்டிருந்தோம், சாபத்துக்கு சிறைப்பட்டிருந்தோம், வியாதிக்கு சிறைப்பட்டிருந்தோம், அடிமைத்தனத்துக்கு சிறைப்பட்டிருந்தோம். இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் மாத்திரமே இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்திற்கு மாத்திரம்தான் வல்லமை இருக்கிறது. நம்மை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர, சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வர, வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வர, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர. ஆமென். அப்போஸ்தலருடைய இரத்தமோ, அச்சிஸ்டர்களுடைய இரத்தமோ, தீர்க்கதரிசிகளுடைய இரத்தமோ, இரத்த சாட்சிகளுடைய இரத்தமோ நம்மை விடுவிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் மாத்திரமே நம்மை விடுவிக்க முடியும். ஆமென். ரைட். இப்ப கவனமா தமிழ் கொஞ்சம் நிக்கணும். ரைட். இப்பொழுது நான் பழைய ஏற்பாட்டுக்கு செல்ல போகிறேன். கொஞ்சம் கவனமா பாருங்க. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்தால்தான் வேதத்தின் ஆழ்ந்த ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். ரெண்டு உதடுகள் சேர்ந்தால்தான் சத்தம் வெளியே வரும். ஒரு உதட்ட பிடிச்சிட்டு பேசி பாருங்க. ஆமா, ஒண்ணு சத்தம் வராது. ரெண்டு உதடும் இணையும் பொழுதுதான் சத்தம் வரும். அதே போலதான் வேதாகமத்தில் இருக்கிற பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இணைகின்ற பொழுதுதான் சத்தியம் வெளியே வரும். ஹல்லேலூயா. ஆகவே ரெண்டு பகுதியை நாம் பார்க்க வேண்டும். இப்ப கவனமா பாருங்க. இவர் பாவத்துக்கும் சாபத்துக்கும் வியாதிக்கும் அடிமைப்பட்டிருந்தார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். நல்லா கவனமா கேளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். வேதத்திலே பார்க்கிறோம், ஒரு பகுதியிலே 400 வருஷம் என்றும் இன்னொரு பகுதியிலே 430 வருஷம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கேட்டது விடுதலை. ஆண்டவரே, எங்களை விடுதலை பண்ணும். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வாரும் என்று கேட்டார்கள். அவர்களுடைய கூக்குரலை கேட்ட என் ஆண்டவர் மோசே என்கிற மீட்பனை அனுப்பி, மோசே எகிப்திலே சென்ற அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தான். அதே போல இயேசு கிறிஸ்து பாவ உலகத்துக்கு அடிமையாக இருந்த உங்களையும் என்னையும் இந்த உலகத்துக்கு வந்து அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செய்து பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல தேவாட்டுக்குட்டியாகிய தன்னுடைய ரத்தத்தை செலுத்தி நம்ம எல்லாரையும் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஹலலூயா. நல்லா கவனிய, இவங்க விடுதலையத்தான் கேட்டாங்க, ஆனால் ஆண்டவர் இவர்களை விடுவித்தது மாத்திரமல்ல, இவங்க விடுதலையை மாத்திரம் தான் கேட்டாங்க, விடுவித்தது மாத்திரமல்ல, இவர்களுக்கு உயரிய உன்னத ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். ஆமென். இவர்களை விடுவித்ததுக்கு அதுவும் ஒரு காரணம், இவர்களுடைய கூக்குரல் மட்டுமல்ல, ஒரு உன்னத நோக்கம், ஒரு உயரிய நோக்கத்தோடு இவர்களை விடுவித்தார். ஒரு தரிசனத்தை கொடுத்தார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே போய் நீங்கள் சுகமாயிருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, அதே மாதிரி தான் பாவத்திலிருந்து நம்மை மீட்டவர், சாபத்திலிருந்து நம்மை மீட்டவர், வியாதியிலிருந்து நம்மை மீட்டவர், அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டவர். இதற்காக மாத்திரம் இயேசு சிலுவையில் மரிக்கவில்லை, அவர் சிலுவையிலே சிந்திய இரத்தத்தின் மரித்ததின் உன்னத உயரிய நோக்கங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க, சில பேர் சொல்லுவாங்க இதுக்கு மட்டும் இயேசு மரிக்கல, பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர, சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வர, வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வர, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர, இதற்கும் மரித்தார், இது சத்தியம் உண்மை. ஆனால் அவர் மரித்த உன்னத உயரிய நோக்கங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் அதை சொல்ல போறேன், வாசிங்க எபேசியர் 5:27 வாசிப்போம்.
கரை திரை முதலானவைகள் ஒன்றும்,
கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத
பரிசுத்தமும்
பரிசுத்தமும்
பிழையற்றதுமான
பிழையற்றதுமான
மகிமையுள்ள சபையாக
மகிமையுள்ள சபையாக விசுவாசிகள் கூட்டமாக
அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வது,
அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளும்படிக்கு
தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார்,
தம்மை தாமே அதற்காக சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். ஆமென். அவருடைய உன்னத நோக்கம் உயரிய நோக்கம் என்னவென்றால், அடிமைத்தனத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவது மாத்திரமல்ல, சாபத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவது மாத்திரமல்ல, வியாதியிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவது மாத்திரமல்ல, அவருக்கு முன்பதாக நீ ஒரு கரையற்ற விசுவாசியாக, திரையற்ற ஒரு விசுவாசியாக, ஒரு பிழையற்ற ஒரு விசுவாசியாக, ஒரு மகிமையுள்ள விசுவாசியாக, ஒரு பரிசுத்தமுள்ள விசுவாசியாக உன்னை தமக்கு முன்பு நிற்பாட்டி அழகு பார்ப்பதற்காகவும் என் இயேசு சிலுவையில் மரித்தார். மணவாட்டியாகிய சபையே, மணவாட்டியாகிய விசுவாசியே, விடுதலை மாத்திரமல்ல, அதற்கு பின்பு ஒரு உன்னத உயரிய நோக்கம் இருக்கிறது. உன்னை கரையற்ற ஒரு விசுவாசி, திரையற்ற ஒரு விசுவாசி, பிழையற்ற ஒரு விசுவாசி, மகிமையுள்ள ஒரு விசுவாசி, பரிசுத்தம் உள்ள ஒரு விசுவாசியாக, மணவாட்டியாக உன்னை நிற்பாட்டி மணவாளனாகிய என் இயேசு அழகு பார்க்க விரும்புகிறார். அந்த உன்னத நோக்கத்தை, அந்த உயரிய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஹலலூயா, ஹலலூயா. நான் இப்ப இந்த 5 காரியத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறேன். போதும் தம்பி, நான் கூப்பிடக்குள்ளவாங்க. ரைட். முதலாவது கரையற்ற, நம்பர் 1. நம்பர் 2 திரையற்ற, நம்பர் 3 பிழையற்ற, நம்பர் 4 மகிமையுள்ள, நம்பர் 5 பரிசுத்தமுள்ள ஒரு சபையாக விசுவாச கூட்டமாக உங்களை நிற்பாட்டி அழகு பார்க்க என் ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது கரை, கரையற்ற ஒரு விசுவாசியாக நீ இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, கரையற்ற ஒரு விசுவாசியாக நீ இருக்க வேண்டும். நாம் திரித்துவ தேவனை ஆராதிக்கிறோம், கவனமாக கேளுங்க, பிதாவை ஆராதிக்கிறோம், இயேசுவையும் ஆராதிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரையும் நாம் ஆராதிக்கிறோம். பிதாவானவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தார், நம்மையும் சிருஷ்டித்தார். ஆமென். இயேசுவானவர் பாவத்தின் சேற்றிலிருந்த நம்மை தூக்கி எடுத்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி தம்முடைய பிள்ளைகளாக, ஆசாரியர்களாக, லேவியராக, ராஜாக்களாக நம்மை மாற்றி நம்மை ரட்சித்திருக்கிறார். இயேசுவினுடைய வேலை பரிசுத்த ஆவியானவர் மண்ணான நம்முடைய சரீரத்துக்குள்ளே மண் பாண்டமான தகுதியற்ற இந்த சரீரத்தை ஆலயமாக மறுரூபப்படுத்தி அந்த ஆலயத்துக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வாசம் செய்து நம்மை சுத்திகரிக்கிறார். ஆமென். முதலாவது படைத்தார், இரண்டாவது ரட்சித்தார், மூன்றாவது சுத்திகரிக்கிறார். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலே கரை வருகின்ற பொழுது இந்த ஆவியானவர் உன்னை சுத்திகரிப்பதற்கு நீ இடம் கொடுக்க வேண்டும். இந்த ஆவியானவர் உன்னை சுத்திகரிப்பதற்கு நீ இடம் கொடுக்க வேண்டும். நல்லா கவனிங்க. என்னை பார்த்து யாராவது நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டா பிரதர், நான் சொல்லுவேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், இப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன், இன்னும் பரிசுத்தமாகிக் கொண்டிருக்கிறேன். நான் நீதிமானாக்கப்பட்டேன், நான் நீதிமானாகிக் கொண்டிருக்கிறேன் என்றுதான் நான் சொல்லுவேன். ஆகவே இயேசு தன்னுடைய இரத்தத்தினாலே பாஸ்டென்ஸ் சிறந்த காலம் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவினது உண்மை. ஆனால் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய கரைகளை சுத்திகரிக்க விரும்புகிறார். ஆமென். இந்த உதாரணத்தை பாருங்க. நீங்க ஒரு மாதத்துக்கு முதல்ல நல்லா ஸ்நானம் பண்ணினீர்கள் அல்லது மூழ்கினீர்கள், குளித்தீர்கள் என்றால் குளிக்காமலே இருக்க முடியுமா? நான் ஒரு மாதத்துக்கு முறை நல்லா மூழ்கினேன், குளித்தேன், நல்லா பாத் எடுத்தேன், இனிமே நான் குளிக்க மாட்டேன். நோ நோ, நான் உன்னிடம் வர முடியாது, ஆற்றம் எடுக்கும். நீ குளித்தாலும் இன்றும் நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும், குளிக்க வேண்டும். ஒரு மாதத்துக்கு முறை நான் பல் விளக்கினேன், இனிமே நான் விளக்கவே மாட்டேன். ஓ, நீ ஒவ்வொரு நாளும் விளக்கத்தான். இதுதான் நல்ல உதாரணம். அதே போல இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டது உண்மைதான், ஆனால் அனுதினமும் சுத்திகரிப்பின் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். ஆவியானவர் உன்னை சுத்திகரிப்பதற்கு நீ இடம் கொடுக்க வேண்டும். ஆமென். நாங்கள் வாழ்கிற உலகம் பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, அசுத்தம் நிறைந்த, ஆபாசம் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு படகு கடலிலே மிதப்பது போல, ஒரு படகு ஆற்றிலே மிதப்பது போல, பாவம் என்கிற ஆற்றிலே நம்முடைய வாழ்க்கை படகு மிதந்து கொண்டிருக்கிறது. பாவம் என்கிற அந்த ஆற்று தண்ணீர், அந்த கரை நம்முடைய வாழ்க்கை படகுக்குள் புகுந்து விடாதபடி, புகுந்தால் வாழ்க்கை படகு கீழே போய்விடும், மூழ்கிவிடும். அந்த அந்த பாவம் என்கிற தண்ணீர் நம்முடைய படகுக்குள்ளே புகுந்து விடாதபடி ஏதாவது கரைகள் வரும் பொழுது அதை அழித்து சுத்திகரித்து நம்மை சரிபடுத்த வேண்டும். ஆமென். என்னுடைய மனைவி, நான் ஊழியத்திற்கு வந்த பொழுது என்னுடைய ஷர்ட்டுகளை எல்லாம் அயன் பண்ணி வைத்தார். ஒரு அழகான ஷர்ட் இருந்தது. நான் சொன்ன அந்த ஷர்ட் எடுத்து வைங்க. அவர் சொன்னார், எடுத்து வைக்க மாட்டேன். ஏன் எடுத்து வைக்க மாட்டீர்கள்? அதிலே ஒரு கரை பட்டு விட்டது. அதை வைங்க. அவர்கள் சொன்னார்கள், என்னதான் இந்த ஷர்ட் அழகாக இருந்தாலும் இந்த கரை அந்த அழகை கெடுத்து விடும். அதே போலதான் அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே ஒரு கரையும் உன்னை ஒட்டி கொள்ளாதபடி அனுதினமும் உன்னை ஸ்பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரிப்பதற்கு நீ இடம் கொடுக்க வேண்டும். ஆமேன். ஒவ்வொரு நாளும் இரவுல ஜெபிங்க. ராத்திரி படுக்க எண்ணத்தை நான் பேசினேன், எண்ணத்தை நான் பார்த்தேன், எண்ணத்தை கேட்டேன், எண்ணத்தை செய்தேன், எங்கு போனேன், எதை நான் சிந்தித்தேன் என்றெல்லாம் உங்களை அலசி ஆராய்ந்து பார்த்து உங்களை சுத்திகரிக்கும் பொழுது நீதிமான் சுகமாய் தூங்குவான். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த சுத்திகரிப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். எபிரேயர் 12:1 அழகாக சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவும். அப்படின்னா பாவத்தோடு ஓட முடியாது, பாவத்தை தள்ளிவிட்டு கழுவி விட்டு தான் நீங்கள் ஓட வேண்டும். ஆமென். இந்த சுத்திகரிப்பு நமக்கு அவசியம். அதுதான் இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கரையற்ற விசுவாசி உன் வாழ்க்கையிலே கரை ஒட்டி கொள்ளாதபடி உன்னை அனுதினமும் சுத்திகரிக்க வேண்டும். நான் இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். டீ கப் இருக்கிறது, நீங்க தேநீர் குடித்து விட்டு கப்பை வைக்கிறீங்க, ஒரு கிழமை அதை கழுவாமல் வைத்தால் என்ன நடக்கும்? நீங்க தான் சொல்லணும் என்ன நடக்கும். நீங்க தான் சிரிக்கிறீங்க. கரப்பான் பூச்சி வரும். அதுக்கு பிறகு அதை கழுவுவதென்றால் எக்ஸ்ட்ரா சோப், எக்ஸ்ட்ரா விம்மெல்லாம் போட்டு நல்லா தேய்க்கணும். அனுதினமும் நீங்க கழுவி கொண்டு வந்தால் அந்த பாத்திரம் பளிச்சென்று இருக்கும். விளங்குதா? உள்ளம் என்கிற பாத்திரத்தை பாவ கரைகள் தீண்டாதபடி ஒட்டாதபடி நீ ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்துக் கொண்டு வந்தால் அது சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் ஐயா தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். ஆகவே கரை போக்கும் வாழ்வு உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவினது உண்மைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அனுதினமும் ஆவியானவர் உன் கரைகளை கழுவுவதற்கு நீ இடம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, திரையற்ற வாழ்க்கை. கரையற்ற, திரையற்ற, யாருக்கு தெரியும் திரை என்றால் என்ன? பேசுங்க, கொஞ்சம் பேசுங்க, கதைங்க. திரை என்றால் என்ன? ஸ்கிரீன். ஒரு திரையை நீங்க பார்த்தால் அந்த திரை சுருங்கி இருக்கும், சுருங்கி இப்படி இருக்கும், மடிஞ்சு 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 இருக்கும். அதுதான் திரை, ஸ்கிரீன். ஸ்டேஜில் ஸ்கிரீனை பார்ப்பீங்க, அது திரை என்றால் இப்படி சுருங்கி, அலைகள் போல் சுருங்கி இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், திரையற்ற ஒரு விசுவாசியாக நீ இருக்க வேண்டும். அதாவது சுருக்கம் இல்லாமல், சுருக்கம் இல்லாத விரிக்கப்பட்ட ஒரு விசுவாசியா இப்படி இருக்க வேண்டும். சுருக்கம் வரக்கூடாது. ஆங்கில வேதாகமம் அதை அழகாக சொல்ல, ரிங்கிள். அதாவது சுருக்கம் இல்லாமல், திரை விழாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நான் ரெண்டு உதாரணம் சொல்லுகிறேன், கேளுங்கள். வயது சென்ற பொழுது நம்முடைய கண்ணிலே திரை விழும். எனக்கு இப்பொழுது விழுந்திருக்கிறது, பார்வை கொஞ்சம் மங்கலாக இருக்கிறது. திரை விழுந்தால் தரிசனம் சரியாக கிடைக்காது. இதுதான் திரை. அப்பதான் சொல்றது, இந்த வயசு போனவங்களை கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணணும். ஏன்னா அவன கண்ணில் என்ன விழும்? திரை விழுந்து விடும். இப்பொழுது எனக்கு 56 வயது, 86 வயதிலே நான் உங்கள் மத்தியில் வந்தால் என்னுடைய கன்னத்திலே சுருக்கம் விழும். அதுதான் திரை, திரை விழும், சுருக்கம் வரும். என் கைகளில் எல்லாம் சுருக்கம் வரும், திரை உள்ள திரை விழுந்து விடும். சரீரத்தில் திரை, வயது போகும்பொழுது கண்ணிலே திரை, கண் பார்வை மங்கும், தரிசனம் குறையும், உடலிலே சுருக்கங்கள் வரும்பொழுது பலன் குறையும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி திரையற்றவனாக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவருடைய ஆன்மீக வாழ்க்கையிலே சுருக்கம் வரக்கூடாது. அவருடைய ஆன்மீக வாழ்க்கையிலே தரிசனத்தை மறைக்கக்கூடிய திரைகள் அவனுடைய தரிசனத்தில் வரக்கூடாது. திரையற்ற ஒரு வாழ்க்கை அவனுக்கு தேவை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாங்கள் வாசிப்போம், இதனை அழகா விளங்கப்படுத்துறதுக்கு வேதத்திலே ஒரு அழகான பகுதி இருக்கிறது. திரை என்றால் என்ன என்பதை குறித்து விளங்கப்படுத்துவதற்கு வேதத்திலே அழகான ஒரு பகுதி இருக்கிறது. நாங்கள் வாசிப்போம், யோசுவாவின் புத்தகம் 14 அதிகாரம் 6 வசனம் முதல் 12 வசனம் வரை. 6 வசனம் முதல் 12 வசனம் வரை, யோசுவா 14.
அப்பொழுது யூதாவின்,
நான் கொஞ்சம் வாசிக்க, தம்பி வாங்க, ஒரு தம்பி வந்தார், சீக்கிரமா. இப்ப நீங்க இந்த பைபிளை வாசிக்கிற நேரம் என்னையும் பார்க்க வேண்டும். நீங்க வாசிப்பதை நான் செய்து காட்டுவேன், அப்பொழுதுதான் உங்களுக்கு விளங்கும். ரைட். இவர் யோசுவா, நான் காலேப். நல்லா கவனிங்க, இவர் யோசுவா, நான் காலேப். ரைட், வாசிங்க.
அப்பொழுது யூதாவின் புத்திரர்,
அப்பொழுது யூதாவின் புத்திரர்
கில்காலிலே யோசுவானிடத்தில் வந்தார்கள்.
கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள்.
கேனியனாகிய எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி.
யாரு, யாருடைய குமாரன்?
கேனாசியனான எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப்.
கேனாசியனாகிய எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப். நான் தான் காலேப், இவர் தான் யோசுவா. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப்
அவனை நோக்கி,
யோசுவாவை நோக்கி,
காதேஸ்
பர்னேயாவிலே கொஞ்சம் சிஸ்டர் மெதுவா போ. காதேஸ் பர்னேயாவிலே மோசே உயிரோடு இருந்த அந்த நாட்களிலே, காதேஸ் பர்னேயாவிலே
கர்த்தர் என்னை குறித்தும்,
கர்த்தர் காலேப்பாகிய என்னை குறித்தும்,
உம்மை குறித்தும்,
யோசுவாவாகிய உம்மை குறித்தும்,
தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர்.
காதேஸ் பர்னேயாவிலே மோசேயோடு சொன்ன வார்த்தைகள் உமக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
தேசத்தை வேவு பார்க்க,
தேசத்தை காணான், தேசத்தை வேவு பார்ப்பதற்கு
கர்த்தரின் தாசனாகிய மோசே,
கர்த்தரின் தாசனாகிய மோசே
என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து,
என்னாகமத்தில் இதே சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது, என்னையும் உம்மையும் இன்னும் 10 பேரையும் சேர்த்து 12 பேரையும் அனுப்பின பொழுது, வாசிங்க,
எனக்கு 40 வயதாயிருந்தது.
எனக்கு 40 வயதாயிருந்தது. கொஞ்சம் இருங்க, இப்ப நீங்க உட்காருங்க, நான் கூப்பிடக்கூடாது. சரியா? ரைட். இப்ப 12 பேர் போனார்கள். நல்லா கவனிங்க, 10 பேர் வந்து சொன்னார்கள், அரணிப்பான பட்டணம், அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் பலவான்கள், அங்கு ஏனாக்கியரின் குமாரர்கள் இருக்கிறார்கள், ராட்சசர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளியை போல இருந்தோம். எங்கள் பார்வைக்கும் வெட்டுக்கிளியை போல இருந்தோம். ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளி தான், எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளி தான். நான் இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பிலேயாம் தீர்க்கதரிசியை பாலாக் ராஜா கூட்டிக் கொண்டு போகிறான் மலை உச்சியிலே. இந்த ஜனங்களை நீ சபிக்க வேண்டும். அவன் சொல்லிவிட்டான், நான் சபிக்க மாட்டேன். யாக்கோபின் அவன் பாட்டு படிக்கிறான், யாக்கோபின் கூடாரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, ராஜாவின் கெம்பீர சத்தம் அதற்குள்ளே தொனிக்கிறது. அவர்கள் சிறு மந்தையா இருப்பார்கள், வேறு விரிந்து வாழ்வார்கள். அவர்களுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலன் உண்டு. நல்லா கவனிங்க, என்ன உண்டு? காண்டா மிருகத்துக்கு ஒப்பான பலன் இஸ்ரவேல் மக்களுக்கு உண்டு. அதே இஸ்ரவேல் மக்கள் தான் தங்களை இப்பொழுது வெட்டுக்கிளிகளாக மாற்றிவிட்டார்கள். தங்களை எப்படி மாற்றிவிட்டார்கள்? வெட்டுக்கிளி. அவங்க பார்க்கிற நேரமும் வெட்டுக்கிளி தான், எங்களை நாங்க பார்க்கிற நேரமும் வெட்டுக்கிளி தான். இந்த அநேக விசுவாசிகள் அப்படித்தான். தங்களுக்கு இருக்கிற காண்டா மிருகத்துக்கொப்பான பலன், உன்னதத்தின் பலன், பரிசுத்தாவின் பலனை எல்லாம் மறந்து பிரச்சனைகள் கவலைகள் சோதனைகள் வரும் பொழுது காண்டா மிருகத்துக்கொப்பான பரிசுத்தாவின் பலனாகிய உன்னத பலன் தங்களுக்கு இருப்பது என்பதை மறந்து பிரச்சனைகளுக்கு முன்னால் தங்களை வெட்டுக்கிளிகளாக மாற்றிக்கொண்டார்கள். உங்களை சில பேர் இருக்கலாம், வர்ஷிப் பண்ணக்கூட நல்லா வர்ஷிப் பண்றீங்க, சந்தோஷம். பிரச்சனைகள் வரும் பொழுது வர்ஷிப் பண்ணக்கூட காண்டா மிருகத்தை போல வர்ஷிப் பண்றீங்க, பலனோடும் ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நல்லது. பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் வெட்டுக்கிளிகளாக மாறு. ஆனால் இந்த 10 பேர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அந்த யோசுவாவும் காலேபும் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரே இடத்தை தான் பார்த்தார்கள். இவங்க சொன்னது என்னண்டா? உடனே எளிதாய் நாம் ஜெயித்து விடலாம். ஆமென். அரணிப்பான பட்டணம் தான், அங்கு இருப்பவர்கள் பலவான்கள் தான், அங்கு இருப்பவர்கள் ராட்சசர்கள் தான். அவைகளை உடனே ஜெயிக்கலாம், எளிதில் ஜெயிக்கலாம். நீங்க என்ன கவனத்தில் வாசிங்க, இது என்னண்டா? ரெண்டு பேரும் பார்த்த பார்வைகள் வித்தியாசமா இருந்தது. அந்த 10 பேரும் மாம்ச கண்ணோடு பார்த்தார்கள், இந்த யோசுவாவும் காலேப்பும் விசுவாச கண்ணோடு பார்த்தார்கள். ஆமென். பிரச்சனைகள் நமக்கு முன்பாக வந்து நிற்கின்ற பொழுது நாம் அவைகளை மாம்ச கண்ணோடு பார்த்தால் அது நமக்கு ராட்சசர்களாகத்தான் தெரியும். விசுவாச கண்ணோடு பார்த்தால் அதே ராட்சசர்கள் நமக்கு வெட்டுக்கிளிகளாகத்தான் தெரிவார்கள். ஆமென். ஒரு உதாரணம் சொல்லவா? கோலியாத் வந்து நின்றான். கோலியாத் சவுளுடைய பார்வையிலே ராட்சசன். ஒரு நாள் 40 நாள் ராட்சசனான் வந்து நிற்கிறான். 40 நாளும் வந்து கூக்குரல் இட்டுட்டு போறான். சவுளுக்கு ஆண்டவரோடு சரியான தொடர்பு இல்லை, அபிஷேகத்தை இழந்துட்டான். ஆகவே கோலியாத்தை பார்க்கும் பொழுது 40 நாள் பயந்துதான் இருந்தான். ஆனால் தாவீது அதே கோலியாத்தை பார்க்கும் பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? யாருக்காவது தெரியுமா என்ன சொன்னான்? இவன் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன். அப்படித்தான் அவன் பார்த்தான். அவன ராட்சசன் அவன் பார்க்கல. சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை விடுவித்த தேவன் இவனுடைய கைக்கும் என்னை விடுவிப்பார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 40 நாள் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையை, மாம்ச கண்ணோடு பார்த்து கொண்டிருந்த அந்த பிரச்சனையை விசுவாச கண்களை திறந்து தாவீது ஒரே நாளில் முடித்து வைத்தான். ஆமென். கோலியாத்தை கீழே தள்ளிட்டா ஒரே நாள் தான். அதே போல உன் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் தொடரலாம், நீ 40 நாள் பிரச்சனையோடு போராடலாம். உன் ஆன்மீக கண்கள், உன் விசுவாச கண்கள் திறக்கப்பட்டால், நீ விசுவாசத்தோடு செயல்பட்டால் உடனே எளிதாக ஒரே நாளில் முடித்து விடலாம். ஆமேன். இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். ஆகார் பிள்ளை அழுதது, செடியின் கீழே பிள்ளையை வைத்தால் அம்பு எய்யும் தூரத்திலே போய் உட்கார்ந்து அழுதால் பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை, தண்ணீர் முடிந்து விட்டது, அப்பமும் முடிந்து விட்டது. ஆகாரும் அழுதால் பிள்ளையும் அழுதது. தேவன் அந்த சத்தத்தை கேட்டார். வனாந்தரம் என்றால் அர்த்தம் பாதை தெரியாது, எல்லா பக்கம் மணலாத்தான் இருக்கும். வனாந்தரமே வனாந்தரமாக பாதை தெரியாத அந்த இடத்திலே பிள்ளையின் பசியை தீர்க்க எங்கே போவேன் என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவள் கண்களை திறந்தார், விசுவாச கண்களை. உடனே அவள் தண்ணீர் ஊற்றை பார்த்தார். ஆமென். இந்த விசுவாச கண்கள் நம்முடைய வாழ்க்கையிலே திறக்கப்பட வேண்டும். நான் கருப்பு கண்ணாடி நான் சிவப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா நீங்கள் எல்லாம் சிவப்பா தெரிவீர்கள். நான் பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா நீங்கள் எல்லாம் பச்சையாக தெரிவீர்கள். மாம்ச கண்ணோடு நாம் பிரச்சனைகளை பார்த்தால் அது கஷ்டமாக இருக்கும். விசுவாச கண்ணோடு பிரச்சனைகளை பார்த்தால் அது இலகுவாக இருக்கும். ஹலலூயா. அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாங்கள், காண்டா மிருகத்துக்கு ஒப்பான உன்னதத்தின் பலனை பெற்றிருக்கிற நாங்கள், நம்முடைய விசுவாச கண்களை திறந்து பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆமேன். எலிசா வீட்டிலே இருக்கிறார், வேலையால் வெளியே போய் பார்க்கிறான். அசீரியருடைய ராணுவம் குதிரைகள் ரதங்கள் எல்லாம் சுற்றி வளைத்தது. ஐயோ, அதை பார்த்துட்டு வீட்டுக்குள்ள ஓடிவார். ஐயோ, நாம் என்ன செய்வோம்? அங்கு ரதங்கள் இருக்கிறது, ராணுவங்கள் இருக்கிறது, குதிரைகள் இருக்கிறது. அப்ப எலிசா ஜெபித்தான், ஆண்டவரே இவன் கண்களை திறந்தரலாம். ஆமேன். திறந்தவுடன்தான் அவனுக்கு வித்தியாசம் தெரிஞ்சது. வெளியிலே சாதாரண குதிரைகள் நிற்கிறது, எலிசாவோடு அக்னிமயமான குதிரைகள் நிற்கிறது. வெளியே சாதாரணமான ரதங்கள் நிற்கிறது, எலிசாவோடு அக்னிமயமான ரதங்கள் நிற்கிறது. ஹலலூயா. இந்த கண்கள் திறக்கப்பட வேண்டும். விசுவாச வாழ்க்கையில விசுவாசிகளான நாம் ஆன்மீக கண்களை திறந்து பிரச்சனைகளை மேற்கொள்ள பழக வேண்டும். நிறைய உதாரணங்கள் இருக்கிறது, நேரம் போதாது. ரைட், நான் தொடர்ந்து செல்லுகிறேன். மரியாளுக்கு இயேசுவை பார்த்த பொழுது தோட்டக்காரன் அவருடைய கண்கள் திறந்த பொழுது அவள் இயேசு. எம்மாவூருக்கு போன சீஷர்கள் இயேசுவோடு பேசினார்கள், இயேசுவோடு உரையாடினார்கள், இயேசுவை பற்றியே பேசினார்கள். ஆனால் கண்கள் திறக்கப்படவில்லை. அப்பம் புசிக்கும் பொழுதுதான் அவரை அறிந்து கொண்டார்கள். அந்த ஆன்மீக கண்கள், அந்த விசுவாச கண்கள் நம்முடைய வாழ்க்கையிலே திறக்கப்பட வேண்டும். ஆமேன். இப்ப நாங்க சப்ஜெக்டுக்கு வருவோம். வாங்க தம்பி, அந்த விட்ட இடத்துல இருந்து வாசிங்க பாப்போம். 40 வயதுன்னு வருது. ரைட், வாசிங்க.
என் இருதயத்தில் உள்ளபடியே
முதல் திருப்பி வாங்க, அந்த முதல் வசனத்தை வாசிட்டு வாங்க. 40 வயதுன்று
எனக்கு 40 வயதா இருந்தது.
ஆம், காதேஷ் பர்னேயாவிலே மோசே சொன்ன பொழுது எனக்கு வயது 40. நல்லா கவனிக்கணும். ரைட்,
என் இருதயத்தில் உள்ளபடியே,
என் இருதயத்தில் உள்ளபடியே
அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன்,
அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன்.
ஆனாலும் என்னோட கூட வந்த என் சகோதரர்,
ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர்
ஜனத்தின் இருதயத்தை கரிய பண்ணினார்கள்,
ஜனத்தின் இருதயத்தை குழப்பி விட்டார்கள்.
நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன்.
கவனமாக கேளுங்க, நானோ என் தேவனாகிய கர்த்தரை
உத்தமமாய் பின்பற்றினேன்.
நல்லா கவனிக்கணும், எப்படி பின்பற்றினான்? உத்தமமாய் பின்பற்றினேன். சின்சியர், உத்தமமாய் பின்பற்றினபடியால்
அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால்,
நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினாலே
உன் கால் மிதித்த தேசம், உனக்கு
கால் மிதிக்கும் தேசம் எல்லாம்
உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும்,
உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் கொடுக்கப்படும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தார்.
சுதந்திரமாய் இருக்க கடவுது என்று சொல்லி ஆணையிட்டார்.
ஆணையிட்டார். ரைட், வாசிங்க.
இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே உன்னை உயிரோடே காத்தார், என்னை உயிரோடே காத்தார்.
கொஞ்சம் நிலுங்க, என்ன கவனிங்க, இப்ப மேத்தமெட்டிக்ஸ் ஒன்று இதுல வரப்போகுது. அன்று சொன்னபடியே இன்று வரை யோசுவாவிட காலை சொல்றார், என்னை உயிரோடு காத்தார். ரைட், வாசிங்க வாசிங்க வாசிங்க.
இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோட சொல்லி,
கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயினூடாக சொல்லி,
இப்போது 45 வருஷம் ஆயிட்டு.
இப்போது 45 வருஷம்
ஆயிட்டு.
கொஞ்சம் நில்லுங்க, நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை மோசே சொன்ன பொழுது காலைப்புக்கு எத்தனை வயது? எத்தனை வயது? 40. சொல்லி முடித்து இப்ப எத்தனை வருஷம் முடிந்திருக்கிறது? 45. இப்ப காலைக்குடைய வயது என்ன? 85. வெரி குட், நல்ல மேத்தமெட்டிக்ஸ். தொடர்ந்து வாசிப்போம், வாசிங்க.
இதோ இன்று நான் 85 வயதுள்ள.
சரியா பதில் வருது, இன்று நான் 85 வயதுடையவனா இருக்கிறேன். நல்லா கவனிங்க.
மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன்,
மோசே 40 வயதிலே என்னை அனுப்பு யுத்தத்துக்கு அனுப்புகிற நாளிலே, கானான் தேசத்துக்கு அனுப்புகிற நாளிலே எனக்கிருந்த அதே பெலன்
இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது.
85 வயதிலும் எனக்கு இருக்கிறது. இதுதான் ரகசியம், நான் சொல்ல வந்தது இதுதான். 40 வயதிலிருந்த அந்த பெலன் காலேப்புக்கு 85 வயது வரையும் திரை விழாமல், குன்றி போகாமல், அந்த பெலனிலே சுருக்கம் வராமல், அன்று இருந்த அதே பெலன் எனக்கு என்றும் இருக்கிறது. ஆமென். தொடர்ந்து வாங்க.
யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு,
யுத்தத்துக்கு இந்த 85 வயதிலும் போக்கும் வரத்துமாய் இருப்பதற்கு,
அப்போது எனக்கு இருந்த பலன்,
அப்போது 40 வயதிலே எனக்கு இருந்த பலன்
இப்போதும் எனக்கு
இப்போதும் எனக்கு இருக்கிறது.
ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை,
ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த
மலை நாட்டை எனக்கு தாரும்.
85 வயது கிழவன் சமபூமியை கேட்கவில்லை. சமபூமியை யுத்தம் செய்து பிடிப்பது இலகுவான காரியம். 85 வயதிலும் காலை கேட்கிறான், மலை நாட்டை எனக்கு தாரும். நான் மலையிலே ஏறி அந்த பெலத்தோடு, 40 வயதிலிருந்து அந்த பெலன் எனக்கு இப்பொழுது இருக்கிறது. நான் மலையிலே ஏறி அந்த ஏனாக்கியரை முறியடித்து அந்த மலையை கைப்பற்றுவேன். ஆமென். இதுதான் ரகசியம். 40 வயதிலிருந்த பெலன் திரை விழாமல், நான் சொன்னேன் 56 வயது, 86 வயதுல உங்ககிட்ட வந்தா இந்த சரீரத்துல நான் திரை விழுந்துடும், நெற்றியில நான் சுருக்கம் வந்துடும், ஒன்றுமே இல்லாமல் அதே பலத்தோடு இருந்த காலே துணிந்து கேட்கிறான், மலை நாட்டை எனக்கு தாரும். ஆமேன். ஹலலூயா. இதுதான் ஐயா ரகசியம். அவன் அதை அவனுக்கு அந்த பலன் குறுகாமல் இருப்பதற்கு ரெண்டு காரணங்கள். ஒன்று, அவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். ஆமேன். நம்பர் 2, தூதர்களின் அப்பத்தை அவன் சாப்பிட்டான். தூதர்களின் அப்பம் மன்னாவை சாப்பிட்டான். அடுத்தது, அவன் உத்தமமாய் நடந்தான். இதே மாதிரிதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் திரை விழாத வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். அதாவது ரட்சிக்கப்பட்ட புதிதிலே ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, கொண்டாட்டம் என்ன, நல்லா யோசிச்சு பாருங்க. பழைய ரிவர்ஸுக்கு போவோம் கொஞ்சம். ரட்சிக்கப்பட்ட நாளிலே 2 மணிக்கு சர்வீஸ் என்றால் 1:30க்கே வருவீர்கள், பாஸ்டர் நான் என்ன செய்ய வேண்டும், புத்தகத்தை அடுக்குவீர்கள், அதை செய்வீங்க, இதை செய்வீங்க, எல்லாம் செய்வீங்க. அக்கினி வைராக்கியம் பற்றி எரிந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட 5 வருடத்துக்கு பின்பு, அல்லது 10 வருடத்துக்கு பின்பு அந்த தரிசனத்தை இழந்து கொஞ்சம் கொஞ்சம் பிந்திய நேரத்திலே ஆராதனைக்கு வருவீர்கள். இதுதான் உங்கள் வாழ்க்கையிலே திரை விழுகிற வாழ்க்கை. ஆமேன். ஆதியிலிருந்த வைராக்கியம், ஆதியிலிருந்த அன்பு, ஆதியிலிருந்த அந்த அக்கினி குறைந்து போவதுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே திரை விழுவது. இந்த திரை விழாமல் விசுவாசிகள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆமேன். ஆதியிலிருந்த வைராக்கியம், ஆதியிலிருந்த அனல், ஆதியிலிருந்த அன்பு, இது ஆன்மீக வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே திரையை கொண்டு வராதபடி, இவைகள் குறைந்து போகாதபடி, இந்த வைராக்கியம் அனல் அக்கினி அபிஷேகம் குறைந்து விடாதபடி, திரை விழாத ஒரு விசுவாசியாகிய காலேப் சொன்னது போல 40 வயதிலிருந்து அதே பலன் எனக்கு 85 வயதிலும் இருக்கிறது என்று சொன்னது போல, நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே எனக்கு இருந்த அந்த அன்பு, எனக்கு இருந்த அந்த வைராக்கியம், எனக்கு இருந்த அந்த அனல், எனக்கு இருந்த அந்த அபிஷேகம் என்று 10 வருடம் போனாலும் எனக்கு அப்படியே இருக்கிறது என்று சொல்லுகிற விசுவாசிக்காகத்தான் ஆண்டவர் சிலுவையிலே மரித்தார். கூப்பிடக்குள்ள விளங்குதா? அவை நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே திரை விழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 2 அதிகாரத்திலே எபேசு சபையோடு ஆவியானவர் பேசும் பொழுது அழகாக பேசுகிறார், உன் கிரியைகளை பார்த்தேன், உன் பிரயாசத்தை பார்த்தேன், உன் பொறுமையை பார்த்தேன், பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதை பார்த்தேன், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் அவர்கள் பொய்யர் என்று கண்டறிகிறதையும் பார்த்தேன், உன் பொறுமையை பார்த்தேன், பிரயாசத்தை பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன், எல்லாம் நல்லது. ஆனால் உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதியிலிருந்த அந்த அன்பிலே திரை விழுந்து விட்டது. ஆதியிலிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. விளங்குச்சா? என்ன ஊழியமும் செய்யலாம், எதுவும் செய்யலாம், உன்னுடைய ஆதி அன்பிலே திரை விழக்கூடாது, உடைய ஆதி வைராக்கியத்திலே திரை விழக்கூடாது, உடைய ஆதி அபிஷேகத்திலே திரை விழக்கூடாது. ஆனால் எபேசு சபையில் எல்லாம் சரியாக நடந்தது, ஒரு குறையும் இல்லை. ஆண்டவர் பாராட்டுகிறார், நல்லது 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 நல்லது, எல்லாம் நல்லா நடந்தது. ஆனால் ஒரே ஒரு குறை, ஆதி அன்பிலே திரை விழுந்து விட்டது, ஆதி அன்பை இழந்து விட்டாய் என்று நான் அறிவேன். விளங்குதா? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலேயே இன்றும் இருக்கிறீர்கள்? உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள். ரட்சிக்கப்பட்ட நாளில் உள்ள அந்த அனல், ரட்சிக்கப்பட்ட நாளில் உள்ள அந்த அபிஷேகம், ஞானஸ்நானம் பெற்ற நாளில் உள்ள அந்த அனல், ஞானஸ்நானம் பெற்ற நாளில் உள்ள அந்த வைராக்கியம் குறையாமல் அப்படியே இருக்கிறதா, இல்லாவிட்டா ஒரு கிராஃப்ல இப்படி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இப்படி போகுதா? ஜாக்கிரதை. எந்த நாளைக்கு குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று ஏசாயா கேட்கிறான், எலியா கேட்கிறான், எவ்வளவு வரைக்கும் குந்தி குந்தி நடப்பீர்கள்? வைராக்கியத்தில் அனலாகிருங்கள்,
ஆதி அன்பை விட்டாய். ஆண்டவர் நம்மை படைத்ததின் நோக்கம், மூன்று முக்கிய நோக்கத்தை நான் தருகிறேன். முதலாவது, ஆண்டவர் நம்மை படைத்த நோக்கம் அவரோடு இருப்பதற்காக. நம்பர் டூ, ஆண்டவர் நம்மை படைத்தது அவரை அன்போடு ஆராதனை செய்வதற்காக, அன்பு கூர்ந்து ஆராதனை செய்வதற்காக. நம்பர் த்ரீ, நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து ஊழியம் செய்வதற்காக. இன்னைக்கு எல்லாருக்கு ஆராதிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், ஆதி அன்பு இருக்கிறதா இல்லாட்டி ஆதி அன்பிலே திரை விழுந்து விட்டதா சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் இயேசு விரும்புகிற மனவாட்டியாகிய சபை விசுவாசி கரையற்றவனாக, அவனுடைய வாழ்க்கையிலே, ஆன்மீக வாழ்க்கையிலே திரை விழாதவனாக இருக்க வேண்டும் என்று என் இயேசு விரும்புகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே மரித்தார். ஆமென். சரி, இப்ப நாங்கள் பார்த்து விட்டோம், கரையற்ற திரையற்ற ரெண்டு காரியங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், பிழையற்ற குற்றமற்ற ஒரு விசுவாசியாக உன்னை நிற்பாட்டியின் இயேசு அழகபாக்க விரும்புகிறார். கரையற்ற திரையற்ற பிழையற்ற பரிசுத்தமுள்ள மகிமையுள்ள ஒரு சபையாக உன்னை நிறுத்தவும் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நான் ஒரு காரியம் சொல்ல மறந்துட்டேன். காலித் உத்தமமாய் பின்பற்றினார். நீங்களும் ஆன்மீக வாழ்க்கையில் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆராதிக்க வேண்டும். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே உத்தமம் இருக்க வேண்டும். காலேபுடைய அனுதின வாழ்க்கையிலே உத்தமம் இருந்தது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அடுத்ததாக, தூதர்களின் அப்பத்தை அவன் சாப்பிட்டான். அதே போல இன்று வானத்திலிருந்து வருகிற மன்னாவாகிய தேவனுடைய வார்த்தையை நீ ஒழுங்கா சாப்பிட்டால், இந்த மன்னாவை காலை அந்த மன்னாவை உட்கொண்டு பலன் கொண்டான், நீ இந்த மன்னாவை அனுதினமும் உட்கொண்டு பலன் கொண்டால்தான் நீ திரையற்ற ஒரு விசுவாசியாக இருப்பாய். ஆமென். ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில் உத்தமம் இருக்கிறதா சற்று யோசித்துப்பார், சற்று யோசித்துப்பார். நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர். இந்த அநேக பிரசங்கங்கள் அப்படித்தான் போகுது. நல்லது, ஆண்டவர் இரக்கமுள்ளவர் நல்லது, ஆண்டவர் கிருபையுள்ளவர் நல்லது. மறுபக்கத்திலே ஆண்டவர் நீதி உள்ளவர், ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பக்கத்தையும் நாங்க பார்க்கத்தான் வேணும். ஒரு பக்கத்தையே பார்த்து கொண்டிருக்க கூடாது. ஒரு கோயின் செல்லுபடியாக வேண்டும் என்றால் கடையிலே ரெண்டு பக்கமும் சரியாக இருக்க வேண்டும். ஒரு பக்கம் அழிஞ்சிருந்தா கடைக்காரன் எடுக்க மாட்டேன். செல்லா காசு, செல்லுகிற காசாக இருந்தால் ரெண்டு பக்கமும் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர். மறுபக்கத்திலே அவர் நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. காலேப் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். நான் ஒரு சம்பவத்தை, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். இந்த உத்தமம் என்பதற்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் பாமசி, ஸ்ரீலங்காவிலே பாமசிக்கு நான் மருந்தெடுக்க போவது உண்டு. என்னுடைய மனைவி சுகயினமாக இருக்கும் பொழுது மருந்தெடுக்க போவது உண்டு. அப்ப பில் வந்து 430 ரூபாய்க்கு அந்த பில் வரும். அந்த பாமசிக்காரன் சொல்லுவான், அவனுக்கு என்ன பாஸ்டர்ன்னு தெரியாது, ஐயா 500 ரூபாய்க்கு பில் போட்டு தாரேன், நீங்க கிளைம் பண்ணலாம் தானே. நோ, 430 என்றால் நீ 430 தான் போட வேண்டும். அவன் என்ன மேலையும் கீழையும் பார்த்தான். நான் பில் எடுத்துட்டு காசை கொடுத்துட்டு வந்தேன். ரெண்டாவது முறை நான் மருந்தெடுக்க போன பொழுது அதே மாதிரி ஒரு பில் வந்தது, 565 ரூபாய். அவன் கேட்ட 600 ரூபாவா போட்டு அவங்களை கிளைம் பண்ணலாம் தானே கூட. நான் இருப்பதை அப்படியே போடு. அவன் சொன்னான் என்னிடம், என்ன ஐயா வர்றவங்க எல்லாம் கூட்டி போட்டு தானே பில்ல கேட்கிறாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு கிறிஸ்தவன். அவன் விட்டுட்டான். நீங்க மூன்றாவது முறை அதே கடைக்கு மருந்து வாங்க போனேன். அவன் திருப்பி கேட்டான், நீ என்ன செய்கிறீர்கள்? நான் ஒரு பாஸ்டர் என்று சொன்னேன். அப்பதான் அவன் பார்த்தான், பாஸ்டர் 100ல் 1 பேர் தான் இப்படி உத்தமமா வந்து பில் வாங்குறது, மத்த எல்லாம் கூட்டி போட்டு தான் வாங்குறாங்க. அதுக்கு பிறகு நான் அந்த பாமசிக்கு போனா என்னதான் கியூ நின்றாலும் அவன் என்னை முன்னால் கூப்பிட்டு எனக்கு வேண்டிய மருந்தை கொடுத்து அனுப்பி விடுவான். இது நான் சொல்றேன், நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே உத்தமத்தை என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிராக்டிக்கல் லைஃப். இன்றைக்கு நிறைய பேருக்கு பிரசங்கம் தேவை. நல்ல பிரசங்கம் வேணும், நல்ல பிரசங்கம் வேணும், நல்ல பிரசங்கம். நல்லா சாப்பிடுறது, நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தா என்ன நடக்கும்? கொலஸ்ட்ரால் வரும். இந்த நிறைய கொலஸ்ட்ரால் கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. சாப்பிட்டு 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 கொலஸ்ட்ரால் வச்சுட்டு, சாப்பிட்டதை என்ன செய்ய வேண்டும்? அப்பியாசிக்க வேண்டும். சாப்பிட்டது என்ன செய்ய வேண்டும்? அப்பிய பிராக்டிக்கலா கொண்டு வந்தா அதுல பலன் உண்டு. ஆமேன், ஆமேன். இப்ப நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஸ்கூல்ல டீச்சர் படிச்சு கொடுக்கறாங்க, என்னது மேத்தமெட்டிக்ஸ் படிச்சு கொடுக்கறாங்க. ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 5 squared, C plus D equal to 2 squared. Mathematics எல்லாம் படிச்சு கொடுத்துட்டு டெஸ்ட் நெருங்குகின்ற பொழுது, டெஸ்ட் கிட்ட வரும் பொழுது மாதிரி வினாத்தாள்களை கொடுப்பார்கள், மாடியூலர் பேப்பரை கொடுப்பா, இப்படித்தான் வரும், இப்படித்தான் வரும், இப்படித்தான் வரும். வந்த பிறகு நல்லா கவனிங்க, டெஸ்ட் நடக்கும் பொழுது உனக்கு ஒரு தனி மேசை கொடுக்கப்படும், தனி நாற்காலி கொடுக்கப்படும். டீச்சர் கிட்டத்தான் நிற்பார், சொல்லிக் கொடுக்கவே மாட்டார். நல்லா கவனிங்க, டீச்சர் கிட்டத்தான் நிற்பார், சொல்லிக் கொடுக்கவே மாட்டார். அவர் படிப்பித்ததை நீ எப்படி அப்ளை பண்ணுகிறார் என்கிறாய் என்கிறதை அவர் பார்த்துக்கொண்டே சிரித்துக்கொண்டே இந்த மேசையை பார்த்து சிரிப்பார், அடுத்த மேசையை போட்டு எட்டி பார்த்துட்டு சிரிப்பார், சொல்லிக் கொடுக்கவே மாட்டார். இதே போல்தான் நம் ஆண்டவர், உனக்கு வேத வசனங்களை கற்றுத்தருகிற என் ஆண்டவர், வேத வசனங்களை கற்றுக்கொள்ளுகிற நீ ஆண்டவர், அதை அப்ளை பண்ணும்படியாக பரீட்சைகளை உனக்கு வைக்கும் பொழுது அந்த வசனத்தை அந்த பரீட்சையிலே நீ எப்படி அப்ளை பண்ணுகிறாய் என்பதை பார்த்து கொண்டிருப்பார். அவர் சில நேரம் செயல்பட மாட்டார். நீ எப்படி அந்த வசனத்தை பயன்படுத்துகிற, நீ அந்த வசனத்தை எப்படி பயன்படுத்துகிற, அதில் எப்படி ஜெயம் கொள்ளுகிற என்பதை பார்க்கிறார். அந்த நேரம் நீங்க முறுமுறுக்கிறது, ஆண்டவர் கண்ணில்லையா காதில்லையா, அவர் பார்த்துக் கொண்டிருப்பார். நீ எப்படி அந்த டெஸ்ட் செய்யற, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கினால்தான் அவனுக்கு ஜீவ கிரீடம். சும்மா சோதனையை சகிக்கிறவனுக்கு ஜீவ கிரீடம் இல்ல. சில பேர் சோதனைக்குள்ளால போயிட்டு தங்களோட தந்திரங்களையும் தங்களோட சாகசங்களையும் காண்பிட்டு வெளியே வந்துட்டு சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அதுக்கு ஜீவ கிரீடமே இல்ல. நீ சோதனையிலே உண்மையா இருக்க வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்க கூடாது, வசனத்தில் வசனத்தின்படி நடந்து அந்த சோதனையிலே ஜெயம் பெற்றால் உனக்கு நிச்சயம் அவருடைய வருகையிலே ஜீவ கிரீடம் உண்டு. அதுதான் உத்தமம். உத்தமம் என்றது அதுதான், ரைட். இப்ப நாங்க அடுத்த சப்ஜெக்ட் போவோம். பிழையற்ற ஒரு விசுவாசியாக உன்னை நிற்பாற்றி, குற்றமற்ற ஒரு விசுவாசியாக உன்னை நிற்பாட்டி அழகு பார்க்க விரும்புகிறார். நம்முடைய முதல் சபை பெந்தேகோஸ்தே நாளிலே ஆரம்பமானது. அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே ஆரம்பமான சபையிலே பேதுரு செய்த பிரசங்கத்தை கேட்டு இதயத்தில் குத்தப்பட்ட யூதர்கள் அவர்களை பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுது ரட்சிப்பின் படியை அழகாக பேதுரு சொல்லுகிறார். நல்லா கவனமா கேளுங்க, அந்த 2:36 இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று, ஆவியின் வரத்தை பெற்று, கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு விலகி, அப்போஸ்தலர் உபதேசத்திலே உறுதியாக இருந்து, நல் மனசாட்சியோடு திருவிருந்திலே பங்கு பற்றி, ஜெபத்திலே ஐக்கியமாக இருந்து, அந்நியோனியம் சபை கூடுதலிலே ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஒரு பட்டியலே கொடுக்கிறான். இந்த பட்டியலின் ஊடாகத்தான் நீங்கள் சபைக்குள் வர வேண்டும் என்று அவன் காண்பிக்கிறான். முதல் சபை ஆரம்பித்த பொழுது அவன் காண்பிப்பது அதுதான், இந்த வழியாகத்தான் நீங்கள் சபைக்குள் வர வேண்டும். கடைசி வசனம் சொல்கிறது, அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்தார். சபையில் வருகிற ஒருவன் நல்லா கவிஞர், பிழையற்ற விசுவாசி, சரியான விசுவாசி, பிழையற்ற சபை, கரை திரை பிழையற்ற சபைனா, பிழையற்ற விசுவாசியா, சரியான ரூட்ல நீ சபைக்குள் வர வேண்டும். நல்லா கவனிங்க, நீ பாவி என்று உணர வேண்டும், உன் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், உன் பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், உன் பாவங்களை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும், நீ பாவ மன்னிப்பை பெற வேண்டும், உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை இயேசுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிற அந்த நாள் தான் இரட்சிப்பினால் மறுபிறப்பினால் அதற்கூடாகத்தான் நீ சபைக்குள் வர வேண்டும். இதுதான் சரியான ரூட். பிழையான ரூட்ல யாராவது வந்திருந்தா தயவு செய்து ரிவர்ஸ்ல போயிட்டு சரியான ரூட் அளவா. என்ன இலங்கையில நடக்கிற சில சம்பவம் எனக்கு தெரியல, உங்களோட சபையை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியா. இலங்கையில் நடக்கிற சம்பவங்கள், திருமணத்துக்காக வருகிறவர்கள், வேலை வாய்ப்புக்காக வருகிறவர்கள், குறுக்கு வழியிலே வருகிறவர்கள், கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்க வேதம் சொல்லுது. நானே வாசல் என்று இயேசு சொல்லுகிறார், நானே வழி என்று சொல்லுகிறார், நானே சத்தியம் என்று சொல்லுகிறார், நானே ஜீவன் என்று சொல்கிறார். கல்வாரி இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை. அந்த சிலுவையினூடாக, அந்த கல்வாரியினூடாக மனம் திரும்பி, மனஸ்தாபப்பட்டு, மனம் திரும்பி, பாவறிக்கை செய்து, பாவ மன்னிப்பை பெற்று, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு, உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்து, ஹல்லேலூயா, அவரை உன் வாழ்க்கையிலே இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிற அந்த வழியில் வந்தால்தான் நீ குற்றமற்ற ஒரு விசுவாசி. இப்படியாக ஒரு விசுவாசி வர வேண்டும் என்பதற்காகத்தான் என் இயேசு சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா. மற்ற வழியில வந்தா சபை நிறைஞ்சிருக்கும். நல்லா கவனிங்க, நம்பர்ஸ் வில் இன்க்ரீஸ் பட் த குவாலிட்டி வில் கோ டவுன். சரியான வழியில் எல்லா விசுவாசியும் வந்திருந்தா அந்த சபையின் தரம் அசைக்க முடியாமல் இருக்கும். ஆமென். தொடர்ந்து பார்ப்போம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிழையற்ற ஒரு குற்றமற்ற ஒரு விசுவாசியாக சரியான வழியிலே ஸ்டெப்ஸிலே ரட்சிப்பின் சரியான படியிலே சபைக்குள் வரும் பொழுது நாம் ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய இரத்தம் சிந்தியதின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். நான் வாசிப்போம். அடுத்தது, பரிசுத்தம் உள்ள ஒரு சபையாக தனக்கு முன் நிற்பாட்டி அழகு பார்க்க விரும்புகிறார். 1 பேதுரு 2:15-16 நாம் வாசிப்போம். 1 பேதுரு 2:15-16 வாசிப்போம்.
உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும்
பரிசுத்தராயிருங்கள்.
நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது.
ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நீங்கள் பரிசுத்த ஜாதி. நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்க. கவனமா கேளுங்க. பேச்சு, வார்த்தை, பார்வை, கேட்கிற செய்தி, செய்கிற காரியங்கள், செல்லுகிற இடங்கள், சிந்தனைகள் எல்லாம் பரிசுத்தப்பட வேண்டும். இப்படியாக உன்னை நிற்பாட்டி அழகு பார்ப்பதற்குத்தான் என் இயேசு விரும்புகிறார். ஆமேன். நான் சொன்ன ஒரு பக்கத்தில் இருக்கு அன்பு இருக்கு, இரக்கம் இருக்கு, மனதுருக்கம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் நீதி பரிசுத்தமும் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது. ஆகவே ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு விசுவாசியாக உன்னை அழகு பார்க்க என் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் தன் இரத்தத்தை சிலுவையில் சிந்தினார். உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீ பரிசுத்தத்தை காண்பிக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் சொன்னேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாகி கொண்டிருக்கிறேன். பரிசுத்தத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அதற்கான அடையாளங்கள் உலகத்தில் நடைபெறுகிறது, இயற்கையில் நடைபெறுகிறது, சபைகளிலும் நடைபெறுகிறது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். திருடனை போல் வரப்போகிறார், மணவாளனாக வரப்போகிறார், ராஜாவாக வரப்போகிறார், நியாயாதிபதியாக வரப்போகிறார். ஆமென். திருடனாய் வரப்போகிறார். வர்ற நேரம் யாருக்கும் தெரியாது. பிதாவை தவிர யாரும் அறியார். திருடன் வீட்டுக்கு ஏன் வருவான்? நீங்க தான் சொல்லுங்க. ஏன் வருவான்? நீங்க தான் களவெடுக்க வருவான். அவ்வளவுதான் பதில். அது இல்ல பதில். சொல்லுங்க, திருடன் ஏன் வீட்டுக்கு வருவான்? சரி, யார் சரியான பதில் சொல்றேன்? திருடன் ஏன் வீட்டுக்கு வருவான்? பொருட்களை பழைய செருப்பை கொண்டு போவையா? பழைய சட்டிப்பானையை கொண்டு போவையா? இல்ல, ஒரு திருடன் வீட்டுக்குள்ள வந்தோடனே முதல்ல பாப்பா வீட்டை சுத்தி, இதிலே விலை மதிப்பானது எது? இதுல எது விலை மதிப்பானது? அதை பார்த்து இருப்பதிலே விலை மதிப்புக்கு மேலதான் கைய வைப்பான். அப்பதான் அவனு ப்ராஃபிட். அதே போல் தான் என் இயேசு வருகிறார் விலை மதிப்புள்ள விசுவாசிகளை கொண்டு போவதற்காக. ஆமேன். அரைகுறை விசுவாசிகளை அல்ல, விலை மதிப்பாக பரிசுத்தத்திலே ஜொலிக்கிற விசுவாசிகளை தன்னோடு அழைத்து செல்வதற்காக என் இயேசு வரப்போகிறார். ஆமேன். நீ அவருடைய வருகையில் பங்கு பெற்ற வேண்டும். ரெப்சர், சபை எடுத்துக்கொள்ள படுதலிலே நீ பங்கு பற்றியே ஆக வேண்டும். அதுதான் முக்கியம். அதற்காகத்தான் என் இயேசு சிலுவையிலே தன் இரத்தத்தை கொடுத்தார். இந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை உலகத்துக்கு தெரிய வேண்டும். உலகத்தின் மக்கள் நம்மை பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்கள் என்று அறிக்கை செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்தத்தை காத்துக்கோங்கள். பேச்சு, வார்த்தை, நடத்தை, எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள், பார்வைகள், செவிகள், செல்லுகிற இடங்கள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோமாக. நம் ஆண்டவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக அந்த இயேசுவின் சாயலை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆமேன். ஆமேன். சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தரனை பயப்படுறீங்க. ஆமேன். ஆமேன். அடுத்ததாக, மகிமையுள்ள ஒரு சபையாக அவர் நம்மை நிறுத்தி அழகுபடுத்த விரும்புகிறார். மகிமையுள்ள ஒரு சபையாக நம்மை நிறுத்தி மகிமைப்படுத்த விரும்புகிறார். ரெண்டு இருக்கு. ஒன்று, தேவனை மகிமைப்படுத்துவது. இன்னொன்று நம்மை மகிமைப்படுத்துவது. ஆண்டவருக்கு தேவை அவர் மீட்டுக் கொண்ட விசுவாசிகள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். நீங்க புதிய ஏற்பாட்டில் பாருங்க, ஒரு நல்ல சம்பவத்தை சொல்றேன். இயேசு எந்த அற்புதம் செய்தாலும், இயேசு எந்த அற்புதம் செய்தாலும் அங்கு கூடியிருக்கிற யூதர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, ஆனா அற்புதத்தை பார்த்துட்டு மகா தீர்க்கதரிசியானவர் நமக்கு முன்னே தோன்றிவிட்டார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆமென். நீ நல்லா கவனிங்க, யூதர்களுக்கு அந்த வைராக்கியம் இருந்தது. என்ன விஷயத்தை எடுத்தாலும் அவன் தேவனை தான் மகிமைப்படுத்துகிறது. மகா தீர்க்கதரிசியானவர் நம்முன்னே தோன்றிவிட்டார் என்று சொல்லி எல்லா மகிமையையும் அவர்கள் தேவனுக்கு கொடுப்பார்கள். இந்த தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு விசுவாசியாக நீ இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற கூடிய காரியங்கள், தேவனை உயர்த்த கொண்டு வரக்கூடிய காரியங்களை நீ செய்ய வேண்டும். நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், பைபிள்ல இருக்கிற ஒரு சம்பவம். நாலு பேர் ஒன்று சேர்ந்தார்கள். ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் ஒன்று சேருவதே கஷ்டமாக இருக்கிற இந்த காலத்திலே நாலு பேர் ஒன்று சேர்ந்தானா கெட்டிக்காரத்தனம் தான். நாலு பேர் ஒருமனப்பட்டார்கள், தங்கள் வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்தார்கள், தன்னுடைய நண்பனை இயேசுவிடம் கொண்டு போக முடிவெடுத்தார்கள். ஞாபகம் இருக்கா, நாலு பேரும் தூக்கி கொண்டு வருகிறார்கள் ஒரு திமிர்வாத காரணை. வந்த பொழுது தடை, அந்த வீட்டுக்கு முன்னால் பெரிய ஜனக்கூட்டம், தடையை பார்த்து திரும்பி போகவில்லை. அதுதான் அவனை கெட்டிக்காரத்தனம். தடையை பார்த்து நாளைக்கு போவோம், இன்றைக்கு கிரௌடா இருக்குன்னு போகல, நேர கூரைக்கு மேல ஏறிட்டாங்க நாலு பேரும். இதே மாதிரி தான் இன்னொரு சம்பவம், நல்லா கவனிக்கணும். பர்த்திமேய குருடன் இயேசுவை பார்த்து கூப்பிடுகிறான், தாவீதே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அங்குள்ள ஜனங்கள் அதட்டினார்கள், ஒரு தடை. அவன் என்ன செய்தான், இயேசுவே தாவீதின் குமாரனே என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். விளங்குதா, தடையை தாண்டினான், முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன நடக்குது, இந்த நாலு பேரும் வருகிறார்கள், ஒரு தடை, தடையை தாண்டி மேலே போறாங்க. பவுல் எபேசியர் நிருபத்திலே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறான், நாங்கள் எல்லாரும் போர் வீரர்கள், நல்லா கவனிங்க, நாங்கள் எல்லாரும் போர் வீரர்கள், ரட்சிப்பு என்கிற தலைசீரா, நீதி என்கிற மார்க்கவசம், விசுவாசம் என்கிற கேடகம், வார்த்தை என்கிற பட்டயம், நீதி என்கிற கச்சை, சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதரட்சியை அணிந்திருக்க வேண்டும். எல்லா அணிகலனையும் கொடுத்தான், முதுகுக்கு ஒரு அணிகலனும் கொடுக்கல. நல்லா கவனிச்சீங்களா, யுத்தத்தில் போகல, பின்னுக்கு வந்து குத்துவான் தானே, அதுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. ஏன்னா நோ டேர்னிங் பேக், நீ திரும்பவே கூடாது. என்ன செய்யக்கூடாது, திரும்பவே கூடாது. பின்னுக்கு ஒண்ணுமே கொடுக்க, முன்னேறி செல், இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நோ டேர்னிங் பேக், நீ முன்னால் போகணும், பின்னு கொண்டு கொடுத்து திரும்பி திரும்பி அதை காட்டிக்கிட்டே இருப்பேன். திரும்பாத, முன்னால் போன்ற எல்லா அணிகளையும் முன்னாலத்தான் கொடுத்தேன். தடைகளை தாண்டுகின்ற அனுபவம், பர்த்திமேய குருடன் தடையை தாண்டினான், பார்வையை பெற்றான். இந்த நான்கு நண்பர்களும் தடையை தாண்டி மேலே ஏறி கூரையை பிரித்தாங்க. நல்லா கவனிங்க, தூசி கூட விழுந்திருக்கும் இயேசுட தலையில, தட்டி இருப்பாரு. அவர்களை அவர் ஏசவில்லை, பேசவில்லை, அவர் எல்லாம் சகித்து கொண்டு அவனை இறக்கும் வரைக்கும் பொறுமையா இருந்தான். இறக்கின பிறகு நல்லா கவனிங்க, இவனுடைய விசுவாசத்தை கண்டில்ல, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டது, நாலு பேருடைய விசுவாசத்தை கண்டு இவனை எழுப்பி விட்டுட்டார் ஆண்டவர். ஆமென். அதே போல நீங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு உங்க நேரத்தை எல்லாம் ஒதுக்கி புதிய ஆத்துமாக்களை இங்க கொண்டு வந்தீங்கன்னா, அந்த ஆத்துமால உங்களோட விசுவாசத்தை பார்த்து அந்த ஆத்துமாவை ஆண்டவர் ரட்சிப்பார். விளங்குதா, நாலு பேர் ஒருமனப்பட்டார்கள், தங்கள் நேரத்தை எல்லாம் விட்டு கொடுத்தாங்க, வேலையெல்லாம் வச்சுட்டு அந்த ஆத்மாவை மனிதனை இயேசுவிடம் கொண்டு வந்தது போல நீங்க புதிய ஆத்மாக்களை இயேசுவிடம் கொண்டு வந்தால் உங்கள் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அவனை எழுப்பலாம். ஆமேன். சரி, சப்ஜெக்டுக்கு வரும். அவன் நாலு பேர் இறக்கினான், சரி, இயேசு சுகம் கொடுத்தார். அந்த சம்பவம் முடிந்த பிறகு இப்ப அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா இந்த சர்ச்சில், நாங்க வெப்பமே நாலு பாய்ஸ் சேர்ந்து அப்படி திறந்து இறக்கியிருந்தா நீங்கெல்லாம் போயிட்டு அந்த பாய்ஸை விஷ் பண்ணி, ஹலோ பிரதர் நல்ல வேலை செஞ்சீங்க, எப்படியாப்பா கூரைய பிரிச்சீங்க, எப்படி வந்து எல்லாம் போயிட்டு அவனை புகழ்ந்து பாராட்டி இருப்பீங்க. ஆனால் அங்கிருந்த யூதர்கள் அந்த நாலு வாலிபர்களை பார்த்து ஒன்றுமே சொல்லவில்லை, இயேசுவை பார்த்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்கு முன்று தோன்றிவிட்டார் என்று சொல்லி தேவனைத்தான் மகிமைப்படுத்தினார்கள். விளங்குச்சா, நம்மை மகிமைப்படுத்துவார், தேவனைத்தான் அவர்கள் மகிமைப்படுத்தினார். கொண்டு வந்த நாலு பேரையும் மகிமைப்படுத்தல, ஆண்டவருக்கு தான் துதியும் கனமும் புகழும் கொடுத்தார். அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் செய்கிற ஊழியங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே இயேசுவின் நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும், மகிமைப்பட வேண்டும். ஆமென். நான் வாலிபனாக இருந்த காலத்திலே ஒரு கான்பரன்ஸுக்கு போயிருந்தேன், மெட்ராஸ்லே பாஸ்டர்ஸ் கான்பரன்ஸ். எனக்கு ஒரு அறை கொடுத்தார்கள். அந்த அறையிலே ஒரு நியூசிலாந்து பாஸ்டர் வந்திருந்தார். நான் அவரை ஒரு ரூம்ல, அவர் என்கிட்ட கேட்டார், நீ என்ன பிரதர் ஊழியம் செய்றீங்க? நான் வாலிப மிடுக்கு, வாலிப துடிப்பு, நான் பெருமையாக அடுக்கி கொண்டு போனேன் ஊழியத்தை. பெண்கள் ஊழியம் செய்கிறேன், ஆண்கள் ஊழியம் செய்கிறேன், வாலிபர் ஊழியம் செய்கிறேன், ஃபேமிலி கேம்ப் செய்கிறேன், பைபிள் கேம்ப் செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன், எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தெரியுமா சொன்னார், நாம் என்ன ஊழியம் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, இந்த ஊழியத்தினால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா என்பதுதான் முக்கியம். அப்படியே ஈட்டி குத்துன மாதிரி இருந்துச்சு, அப்படியே ஈட்டி குத்து, என்னடா நான் பட்டியல் போட்டு காம்பிக்கிறேன், இவர் இப்படி சொல்றாரு. நாம் என்ன ஊழியம் செய்கிறோம் என்பதல்ல, நாம் செய்கிற ஊழியத்தினால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேணும். அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் அலர்ட்டா இருந்துட்டேன். என்ன ஊழியத்தில் கால் வைத்தாலும், என்ன ஊழியம் செய்தாலும், ஆண்டவர இந்த ஊழியத்தின் மூலமாக உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும், உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும். நம்பர் ஒன். நம்பர் டூ, ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யப்பட வேண்டும். நம்பர் டூ, நம்பர் ஒன், தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும். இரண்டாவது, ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யப்பட வேண்டும். இது ரெண்டையும் இலக்காக வைத்துத்தான் நான் ஊழியத்தில் கால் வைப்பது உண்டு. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும், நீங்கள் செய்கிற கர்ம காரியங்கள், நீங்கள் செய்கிற செய்கைகளிலே தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும், மகிமைப்பட வேண்டும். நீங்கள் செய்கிற காரியங்கள் மூலமாக ஆத்துமாக்கள் ஆதாயப்பட வேண்டும். உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும் அளவுக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன், புறஜாதிகள் முன் பிரகாசிக்க வேண்டும். ஆமென். இதுதான் தேவனை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. அவை அருமையான சகோதரனே, சகோதரி, பாவத்திலிருந்து விடுவிக்க, சாபத்திலிருந்து விடுவிக்க, வியாதியிலிருந்து விடுவிக்க, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க மாத்திரம் நம் இயேசு வரவில்லை. உன்னை கரையற்ற, திரையற்ற, பிழையற்ற, பரிசுத்தமுள்ள, மகிமையுள்ள ஒரு விசுவாசியாக, ஒரு மனவாட்டியாக நிற்பாட்டி அழகு பார்ப்பதற்காக இயேசு சிலுவையில் மறித்தார். நல்லா கேளு, இப்ப நான் மூன்று ஊழியங்கள் உங்களுக்கு சொல்ல போறேன். பாவத்தின் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவது, சாபத்தின் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வருவது, வியாதியின் சிறையிலிருந்து கொண்டு வருவது, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற ஊழியங்கள். நம்பர் ஒன், ஆறுதலின் ஊழியம். இயேசுங்கள் கண்ணீரை துடைப்பார், இயேசுங்கள் கவலைகளை எல்லாம் போக்குவார், இயேசுங்களை ஆசீர்வதிப்பார். இது ஆறுதலின் ஊழியம், நம்பர் ஒன். இரண்டாவது, விடுதலையின் ஊழியம். அது இன்னொரு ஊழியம். பிசாசு துரத்துறது, சாத்தான் துரத்துறது, பில்லி சுனி அகற்றுறது, இது இரண்டாவது ஊழியம். மூன்றாவது ஒரு ஊழியம் இருக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியையும் மனவாளனாகிய இயேசுக்கு முன்பாக கரையற்ற, திரையற்ற, பிழையற்ற, மகிமையுள்ள, பரிசுத்தமுள்ள ஒரு விசுவாசியாக நிற்பாட்டுகிற ஊழியம் பூரணத்துவத்தின் ஊழியம். அந்த ஊழியத்தை இன்று கர்த்தர் சபைகளிலே எதிர்பார்க்கிறார். அவர் வருகின்ற பொழுது தேறினவர்களாக, விசுவாசிகள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக, தேறினவர்களாக அவர்களை வளர்த்து ஆன்மீக ரீதியிலே இயேசுவிடம் ஒப்பு கொடுக்கிற ஊழியத்தை ஆண்டவர் இன்று எதிர்பார்க்கிறார். ஆறுதலின் ஊழியம் தேவைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. விடுதலையின் ஊழியமும் தேவைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. இயேசுவின் வருகைக்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தமாக்குகிற அந்த பரிபூரண ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆமே. ஒவ்வொரு விசுவாசிகளையும் கரையற்ற, திரையற்ற, பிழையற்ற, மகிமையுள்ள, பரிசுத்தமுள்ள விசுவாசிக்காக அவர்களை உருவாக்கி, வசனத்தின் மூலமாகவும் ஆவியின் மூலமாகவும் அவர்களை உருவாக்கி, இயேசு மணவாளன், இயேசு ராஜா வரும் பொழுது இந்த மந்தை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த ஊழியத்துக்கும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம்.